வணக்கம். தினமலர் மதியம் ஒரு மணி செய்திகள். அர்ச்சகர்களின் வாரிசுகள் மேற்படிப்புக்கு தலா 10,000 ரூபாய் வழங்கினார் முதல்வர். ஒருகால பூஜை திட்டம் செயல்படுத்தப்படும் கோவில்களில் பணிபுரியும் அர்ச்சகர்களின் வாரிசுகளுக்கு மேற்படிப்பு கல்வி உதவித் தொகையாக 600 பேருக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் 60 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. நேற்று 10 பேருக்கு தலா 10,000 ரூபாய்க்கான வங்கி வரைவோலைகளை தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் இந்து அறநிலையத்துறை உதவி ஆணையர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 21 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் முதல்வர் வழங்கினார். அமைச்சர் சேகர்பாபு, தலைமைச் செயலர் முருகானந்தம் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர்.
என்னை பயன்படுத்தவில்லை, விலகிவிட்டேன். திமுகவில் சேர்ந்த மைத்ரேயன் விளக்கம். அதிமுகவின் அமைப்பு செயலாளராக இருந்த முன்னாள் எம்பி மைத்ரேயன் இன்று திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் சேர்ந்தார். அவர் திமுகவில் சேர்ந்ததும் அதிமுகவில் இருந்து அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டார். திமுகவில் சேர்ந்த பின் அண்ணா அறிவாலயத்தில் மைத்ரேயன் அளித்த பேட்டி, திமுகவில் நிறைய குழப்பங்கள் உள்ளன, அதன் போக்கே சரியில்லை. ஒரு சிலர் கட்சியை திட்டமிட்டு கைப்பிடியில் வைத்துள்ளனர். என்னை அதிமுகவில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை, அதனால் விலகிவிட்டேன். ஸ்டாலினின் சிப்பாயாக திமுகவில் சேர்ந்துவிட்டேன். பாஜகவுடன் இபிஎஸ் கூட்டணி வைத்துள்ளார். கூட்டணி ஆட்சி குறைந்தபட்ச செயல்திட்டம் என்றெல்லாம் அமித்ஷா கூறுகிறார். அதிமுக கூட்டணியை முடிவு செய்யும் சுவிட்ச் டெல்லியில் இருக்கிறது. டெல்லிக்கு தான் அதிமுக தலைமை கட்டுப்படுகிறது. வரும் சட்டசபை தேர்தலில் வெற்றி முடிவு செய்யப்பட்டுவிட்டது. 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக கூட்டணி வெற்றி பெறும். அடுத்த ஆண்டும் ஸ்டாலின் தான் சுதந்திர தினத்தில் கோட்டையில் கொடியேற்றுவார் என்று மைத்ரேயன் கூறினார்.
சுதந்திர தின விழாவில் பிளாஸ்டிக் கொடிக்கு தடை. பள்ளிகளுக்கு கல்வித்துறை அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. சுதந்திர தின விழாவை அனைத்து பள்ளிகளிலும் மகிழ்ச்சியும் எழுச்சியும் மிக்க நிகழ்ச்சியாக கொண்டாட வேண்டும். பள்ளி வளாகத்தை வண்ண காகிதங்கள் மலர்களால் அலங்கரித்து தேசிய கொடி ஏற்றி விழாவை நடத்த வேண்டும். ஊராட்சி மன்ற நிர்வாகிகள், பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள், புரவலர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகளை விழாவிற்கு அழைக்க வேண்டும். பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட தேசிய கொடிகளை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. தேசிய கொடியை தலைகீழாக அல்லது கிழிந்த கொடிகளை ஏற்றக்கூடாது என்று அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன.
திமுகவில் சேர்ந்தார் அதிமுக மாஜி எம்பி மைத்ரேயன். கடந்த 1990ஆம் ஆண்டுகளில் மைத்ரேயன் பாஜகவில் இருந்தார். 2000ஆம் ஆண்டில் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் சேர்ந்தார். 2002ஆம் ஆண்டு முதல் 2019 வரை அதிமுகவின் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். ஜெயலலிதா மறைந்த பின் ஓபிஎஸ் அணியில் சேர்ந்தார். அதனால் 2022ல் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். இதையடுத்து பாஜகவில் சேர்ந்தார். அங்கிருந்து விலகி கடந்த ஆண்டு அதிமுகவில் மீண்டும் இணைந்து அமைப்பு செயலாளராக இருந்தார். இந்நிலையில் இன்று திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் மைத்ரேயன் திமுகவில் சேர்ந்தார். அவருக்கு திமுக நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
திமுக உறுப்பினர் சேர்க்கை மந்தம், கட்சியில் கலேபரம். ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் திமுகவில் 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கும் திட்டத்துக்காக பிரத்யேகமாக செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. செயலியில் உள்ளீடு செய்யப்படும் தகவல், எந்த தொகுதியில் எந்த ஓட்டுச்சாவடியில் எவ்வளவு உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்ற விவரம் கட்சி தலைமைக்கு தெரியவரும். மாவட்ட செயலர்கள் அனுப்பி வைத்த பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் பட்டியலை தலைமை நிலையத்தில் சரிபார்த்தபோது முறைகேடாக உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விழுப்புரம் வடக்கு, சென்னை மேற்கு உட்பட சில மாவட்டங்களில் உறுப்பினர்கள் சேர்ப்பு பணி மந்தமாக உள்ளது. இந்நிலையில் சென்னை அறிவாலயம் அருகில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் 1000 விளக்கு கிழக்கு பகுதி திமுக நிர்வாகிகள் ஆய்வுக் கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் வட்டச் செயலர்கள் உறுப்பினர் சேர்க்கை பணிகளை சரியாக செய்யவில்லை என பகுதி நிர்வாகிகள் புகார் கூறினர். வட்டச் செயலர்கள் அனைவரும் ஒன்று கூடி பகுதி நிர்வாகிகள் சரியாக செயல்படவில்லை என்றனர். சில வட்டச் செயலர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மீது குற்றம் சாட்டினர். ஒருவர் மீது ஒருவர் குற்றஞ்சாட்ட வாக்குவாதம் முற்றி மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டது. மூத்த நிர்வாகிகள் அவர்களை சமாதானப்படுத்தினர். இத்தகைய சூழ்நிலையில் சென்னை அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடக்க உள்ளது. இக்கூட்டத்தில் திமுக உறுப்பினர் சேர்க்கை மந்தமாக உள்ள மாவட்டங்களில் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
கிருஷ்ண ஜெயந்தி நாளில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் ரத்து. தாயுமானவர் திட்டத்தின் கீழ் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்றது. இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்றார். பின்னர் அவர் அளித்த பேட்டி, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்ட முதல் வாரத்தில் 44,418 பேரும், இரண்டாவது வாரத்தில் 48,418 பேரும் பயனடைந்துள்ளனர். கிருஷ்ண ஜெயந்தி நாளான வரும் சனிக்கிழமை அரசு விடுமுறை நாளாக உள்ளது. எனவே வரும் சனிக்கிழமை நடக்கவிருந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் ரத்து செய்யப்படுகின்றன. அடுத்த வாரம் திட்டமிட்டபடி அனைத்து மாவட்டங்களிலும் முகாம்கள் நடக்கும். அடுத்த 6 மாதங்களில் 1,256 இடங்களில் முகாம்கள் நடத்தப்படும் என்று மா சுப்பிரமணியன் தெரிவித்தார்.
வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு. மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதைத் தொடர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும். அடுத்த 48 மணி நேரத்தில் வடக்கு கடலோர ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா நோக்கி நகரக்கூடும். தமிழகத்தில் வடக்கு மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இப்பகுதிகளில் ஆகஸ்ட் 18 வரை மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது. நீலகிரி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளை மறித்து போராட்டம், ஊராட்சி தலைவர் உட்பட 9 பேர் மீது வழக்கு. தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம், பழைய குற்றாலம், ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி என பல அருவிகள் உள்ளன. ஒவ்வொரு அருவியிலும் குளிப்பதற்கு தனித்தனியாக நேரக்கட்டுப்பாடுகள் உள்ளன. பழைய குற்றாலம் அருவியில் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை மட்டுமே குளிக்கலாம். கடந்த 10ஆம் தேதி சுற்றுலா பயணிகள் சிலர் இரவு 8 மணிக்கு மேல் பழைய குற்றாலம் அருவியில் குளிக்க அனுமதிக்கப்பட்டதாக வனத்துறையினர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. வனத்துறையினர் தனியாக பணம் வசூலித்து இரவில் சுற்றுலாப் பயணிகளை அருவியில் குளிக்க அனுமதிப்பதாக கூறி ஆயிரப்பேரி கிராம பஞ்சாயத்து தலைவர் சுடலையாண்டி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறியல் போராட்டம் நடத்தினர். இந்த மறியலின் போது சுற்றுலாப் பயணிகளின் வாகனங்களை மறித்து அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக சுடலையாண்டி உட்பட 9 பேர் மீது குற்றாலம் போலீசார் நேற்று வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
தனியார் பள்ளிகளில் படிப்பதில் சிலருக்கு பெருமை, பள்ளிகள் மூடலுக்கு கல்வித்துறை விளக்கம். நடப்பாண்டில் 207 பள்ளிகள் மூடப்பட்டது தொடர்பாக தொடக்க கல்வி இயக்குநர் நரேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் 58,924 பள்ளிகளில் 1.22 கோடி மாணவ மாணவியர் படிக்கின்றனர். 534,799 ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர். இவற்றில் 207 அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள், 114 அரசு உதவி பெறும் பள்ளிகள், 11 பகுதி நிதியுதவி பெறும் பள்ளிகள், 869 சுயநிதி பள்ளிகள், 2 மத்திய பாடத்திட்ட பள்ளிகள் என மொத்தம் 1,204 பள்ளிகளில் நடப்பாண்டில் புதிதாக மாணவர்கள் சேரவில்லை. தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைவதே முக்கிய காரணம். அரசு தனியார் பள்ளி என்ற பாகுபாடு காரணமல்ல. கிராமப்புறங்கள் மற்றும் பள்ளிகளில் இருந்து தூரமான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் பள்ளிகளில் சேரும் வயதில் குழந்தைகள் இல்லை. பெற்றோர் தங்களின் குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் கட்டணம் செலுத்தி சேர்த்து ஆங்கில வழிக்கல்வி பெறுவதை பெருமையாக கருதுவதாலும், பெற்றோர் நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்வதாலும் கிராமப்புற பள்ளிகளில் சேர்க்கை குறைகிறது என்று நரேஷ் தெரிவித்துள்ளார்.
ஆன்லைன் சூதாட்ட செயலி தொடர்பாக சுரேஷ் ரெய்னாவுக்கு அமலாக்கத்துறை சம்மன். சட்டவிரோத சூதாட்ட செயலி வழக்கு தொடர்பாக நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், ராணா டகுபதி, விஜய் தேவரகொண்டா ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தியது. சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்துவதன் மூலம் பெரிய அளவிலான பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டதா மற்றும் அது பண மோசடியுடன் தொடர்புடையதா என்ற கோணத்தில் அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. ஆன்லைன் சூதாட்ட செயலியுடன் தொடர்புடைய பணமோசடி வழக்கில் இன்று ஆஜராகுமாறு இந்திய முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னாவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இன்று நடைபெறும் விசாரணையில் ரெய்னாவிடம் வாக்குமூலம் பெற அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளது.
வரி விதிப்பு பிரச்சினைக்கு தீர்வு வருமா? ட்ரம்பை சந்திக்கிறார் பிரதமர் மோடி. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு 50% வரி விதித்துள்ளார். வரி விதிப்பு நடவடிக்கைக்கு பல்வேறு நாடுகள் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றன. இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட வரி விதிப்பை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வலுத்து வருகின்றன. நியூயார்க்கில் செப்டம்பரில் ஐநா பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் வகையில் பயண ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. நியூயார்க் கூட்டத்தில் பங்கேற்கும் நேரத்தில் அதிபர் டிரம்பை பிரதமர் மோடி சந்திக்க உள்ளதாகவும் தெரிகிறது. இந்த சந்திப்பின் போது இரு நாடுகள் இடையே வர்த்தகம் தொடர்பாக நிலவும் பிரச்சினைகள், வரிகள் விதித்திருப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது அனைத்து பிரச்சினைகள் குறித்து பொதுவான ஒரு தீர்வு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
விரைவில் இந்தியா சீனா இடையே விமான சேவை. ப்ளூம்பர்க் அறிக்கையின்படி ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ போன்ற விமான நிறுவனங்கள் குறுகிய காலத்தில் சீனாவிற்கு விமானங்களை இயக்க தயாராக இருக்குமாறு இந்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னதாக கோவிட் 19 தொற்று நோய்க்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி விமான இணைப்பு நிறுத்தப்பட்டிருந்தது. ஜூன் 2020 கிழக்கு லடாக்கில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் சீன மற்றும் இந்திய ராணுவ வீரர்களுக்கு இடையே நடந்த மோதலுக்கு பிறகு இந்தியா சீனா உறவுகள் விரிசல் அடைந்தன. இந்தியா மீதான டிரம்ப் உடைய 50% வரி விதிப்பு இந்தியாவையும் சீனாவையும் ஒரே கோட்டில் நிறுத்தியுள்ளன. இந்த மாத இறுதியில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டிற்காக பிரதமர் மோடி சீனாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இது 2019 பிறகு சீனாவிற்கு அவர் மேற்கொள்ளும் முதல் பயணமாகும். ஆஸ்திரேலியா T20 தொடரில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி. ஆஸ்திரேலியா சென்றுள்ள தென்னாப்பிரிக்க அணி 3 போட்டி கொண்ட T20 தொடரில் பங்கேற்கிறது. முதல் போட்டியில் ஆஸ்திரேலியா 1-0 என வெற்றி பெற்றது. நேற்று 2வது போட்டி டார்வினில் நடந்தது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி கேப்டன் மிட்செல் மார்ஷ் பவுலிங் தேர்வு செய்தார். தென்னாப்பிரிக்க அணிக்கு கேப்டன் மார்க்ரம் ரிக்கல்டன் ஜோடி சுமார் துவக்கம் தந்தது. பிரிட்டோரியஸ் கேமாற்ற தென்னாப்பிரிக்க அணி 7 3 விக்கெட் இழப்புக்கு 57 என திணறியது. தென்னாப்பிரிக்க அணி 20 7 விக்கெட்டுக்கு 218 ரன் குவித்தது. ரவீஸ் அவுட்டாகாமல் இருந்தார். திவாஷியஸ் மேக்ஸ்வெல் தலா 2 விக்கெட் சாய்த்தனர். ஆஸ்திரேலிய அணிக்கு மிட்செல் மார்ஷ், டிராவிஸ் ஹெட் ஜோடி துவக்கம் தர கிரீன் நிலைக்கவில்லை. டிம் டேவிட் 24 ரன் எடுத்து அவுட் ஆனார். மேக்ஸ்வெல் 16 ரன் மட்டும் எடுத்தார். அடுத்து வந்த கேரி தவிர மற்ற யாரும் போராடவில்லை. ஒரு கட்டத்தில் 14.3 5 விக்கெட் இழப்புக்கு 147 ரன் என இருந்த ஆஸ்திரேலியா கடைசி 18 ரன்னில் 5 விக்கெட்டுகளை இழந்தது. 17.4 165 ரன்னில் ஆல் அவுட் ஆகி தோற்றது. மபகா, கார்வின் தலா 3 விக்கெட் சாய்த்தனர். தொடர் 1-1 என சமனில் உள்ளது.
மறக்க முடியாத இரட்டை சதம், சுப்மன் கில் பெருமிதம். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சார்பில் ஒவ்வொரு மாதமும் சிறந்த வீரர் வீராங்கனை விருது வழங்கப்படுகிறது. ஜூலை மாத விருதுக்கு இந்திய டெஸ்ட் அணி கேப்டன் சுப்மன் கில், இங்கிலாந்து டெஸ்ட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ், தென்னாப்பிரிக்காவின் வியான் முல்டர் பரிந்துரைக்கப்பட்டனர். சமீபத்தில் முடிந்த ஆண்டர்சன் சச்சின் டிராபி டெஸ்ட் தொடரில் 5 டெஸ்டில் 754 ரன் குவித்த சுப்மன் கில் சிறந்த வீரராக தேர்வானார். இதுகுறித்து சுப்மன் கில் கூறியது, ஐசிசி சார்பில் ஜூலை மாதத்தின் சிறந்த கிரிக்கெட் வீரராக தேர்வானது மகிழ்ச்சியாக உள்ளது. இது மிகவும் ஸ்பெஷலானது, ஏனெனில் கேப்டனாக களமிறங்கிய முதல் டெஸ்ட் தொடரில் வெளிப்படுத்திய திறமைக்கு ஏற்ப இது கிடைத்துள்ளது. பர்மிங்ஹாம் டெஸ்டில் இரட்டை சதம் அடித்த தருணம் மறக்க முடியாதது. இது என்றென்றும் நினைவில் நிலைத்து நிற்கும். இங்கிலாந்து தொடரில் சிறந்த தருணங்களில் ஒன்றாக இது எப்போதும் இருக்கும். சிறந்த வீரராக தேர்வு செய்த ICC குழுவினருக்கும் இங்கிலாந்து தொடரில் என்னுடன் விளையாடிய சக வீரர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வரும் தொடர்களிலும் சிறப்பாக செயல்பட்டு தேசத்திற்கு பெருமை சேர்க்க விரும்புகிறேன் என்று அவர் கூறினார்.
தடைகளை தகர்த்து உலகக்கோப்பை வெல்வோம், கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் உறுதி. இந்தியா இலங்கையில் பெண்களுக்கான 13வது உலகக்கோப்பை தொடர் நடக்க உள்ளது. இந்தியா, நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உட்பட 8 அணிகள் பங்கேற்கின்றன. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடக்கும் முதல் போட்டியில் இந்திய அணி இலங்கையை சந்திக்கிறது. இத்தொடருக்கான 50 கவுண்டவுன் நேற்று துவங்கியது. இதற்காக மும்பையில் நடந்த கோப்பை அறிமுக விழாவில் ICC தலைவர் ஜெய்ஷா, இந்திய அணியின் முன்னாள் ஆல்ரவுண்டர் யுவராஜ் சிங், இந்திய பெண்கள் அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, ஜமீமா, முன்னாள் கேப்டன் மிதாலி ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெண்கள் உலகக்கோப்பையை இந்தியா இதுவரை வென்றதில்லை. 2017 ஃபைனலில் இங்கிலாந்திடம் தோற்று வாய்ப்பை கோட்டைவிட்டது. இம்முறை சாதிக்கும் உறுதியுடன் உள்ளது. சமீபத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் T20 தொடரை கைப்பற்றி அசத்தியது. கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் கூறுகையில், உலகக்கோப்பை வெல்ல வேண்டும் என இந்திய ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். அனைத்து தடைகளையும் தகர்த்து இம்முறை கோப்பையை கைப்பற்றுவோம். உலகக்கோப்பையில் விளையாடுவது எப்போதும் ஸ்பெஷல். நாட்டுக்காக சிறப்பாக செயல்பட முயற்சிப்போம். யுவராஜ் சிங் எங்களுக்கு ஊக்கமளிக்கிறார் என்றார்.
ஸ்பீட் செஸ் தொடர் காலிறுதியில் திவ்யா. பெண்களுக்கான ஸ்பீட் செஸ் சாம்பியன்ஷிப் ஆன்லைனில் நடக்கிறது. காலிறுதிக்கு முந்தைய ரவுண்ட் 16 சுற்றில் உலகக்கோப்பை தொடரின் சாம்பியன் இந்தியாவின் திவ்யா உலகின் நம்பர் 3 வீராங்கனை சீனாவின் லெய் டிங்ஜி மோதினர். மொத்தம் 13 போட்டிகள் நடந்தன. இருவரும் மோதிய முதல் போட்டி டிரா ஆனது. அடுத்த 3 போட்டியில் தொடர்ந்து வெற்றி பெற்ற திவ்யா 5வது போட்டியை டிரா செய்தார். தொடர்ந்து நடந்த 6 முதல் 11 வரையிலான போட்டியில் திவ்யா 4 வென்றார், 2 டிரா ஆனது. கடைசி 2 போட்டியில் இருவரும் தலா 1 வெற்றி பெற்றனர். 13 போட்டியில் திவ்யா 8 வெற்றி 4 டிரா 1 தோல்வியடைந்தார். டிங்ஜி 1 வெற்றி 4 டிரா 8 தோல்வியடைந்தார். முடிவில் திவ்யா 10-3 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறினார். இதில் உலகின் நம்பர் 1 சீனாவின் ஹோ இபானை நாளை சந்திக்க உள்ளார்.
டேபிள் டென்னிஸ் பவீனா தங்கம். அமெரிக்காவின் வாஷிங்டனில் உலக பாரா எலைட் டேபிள் டென்னிஸ் தொடர் நடக்கிறது. பெண்கள் ஒற்றையரில் இந்தியாவின் பவீனா பென் பட்டேல் அரையிறுதியில் பிரிட்டனின் மேகன் ஷாக்லெட்டனை 3-0 என வீழ்த்தினார். அடுத்து நடந்த ஃபைனலில் பவீனா பென் இஸ்ரேலின் கரோலினை சந்தித்தார். முதல் செட்டை பவீனா 11-4 என கைப்பற்றினார். தொடர்ந்து அடுத்த செட்டையும் 11-4 என வசப்படுத்தினார். 3வது செட்டில் ஜொலித்த பவீனா 11-5 என வென்றார். முடிவில் 3-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் கைப்பற்றினார். கலப்பு இரட்டையர் பிரிவு லீக் போட்டியில் இந்தியாவின் பவீனா பென் சுபம் ஜோடி பிரேசிலின் பிராகா ஸ்லோவாக்கியாவின் போரிஸ் ஜோடியை சந்தித்தது. இதில் இந்திய ஜோடி 3-0 என வெற்றி பெற்றது.
உஷு ஃபைனலில் நம்ரதா. சீனாவில் உலக விளையாட்டு 12வது சீசன் நடக்கிறது. இந்தியா சார்பில் 17 பேர் வில்வித்தை, பில்லியட்ஸ், ராக்கெட் பால், ஸ்பீட் ஸ்கேட்டிங், உஷு என 5 வகையான விளையாட்டில் பங்கேற்கின்றனர். பெண்களுக்கான உஷு போட்டி சாண்டா 52 கிலோ பிரிவில் இந்தியாவின் நம்ரதா பத்ரா ஃபைனலுக்கு முன்னேறினார். நேற்று நடந்த ஃபைனலில் நம்ரதா சீனாவின் மெங்கியூசனை சந்தித்தார். இதில் நம்ரதா 0-2 என தோற்க வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இதையடுத்து உலக விளையாட்டு உஷு போட்டியில் பதக்கம் என்ற முதல் இந்திய நட்சத்திரம் என்ற சாதனை படைத்தார். ஆண்களுக்கான ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி அரையிறுதி முதல் ஹீட்டில் இந்தியாவின் ஆரியன் பால் 34.849 புள்ளியுடன் 4வது இடம் பிடித்து பதக்க வாய்ப்பை இழந்தார்.
போதைப்பொருள் விற்பனையை தடுக்க மாவட்ட அளவில் குழு, போதைப்பொருள் தடுப்பு இயக்குநர் தகவல். போதைப்பொருள் தடுப்பு பிரிவான அமலாக்க பணியகத்தின் இயக்குநர் கூடுதல் டிஜிபி அமல்ராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, போதைப்பொருள் புழக்கம் வணிக ரீதியாக மிகப்பெரிய நெட்வொர்க் வாயிலாக செயல்பட்டு வருகிறது. இதை கட்டுப்படுத்த மாநில மற்றும் மாவட்ட அளவில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் தலைமை செயலர், கலெக்டர்கள், காவல்துறை, கல்வி, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து ஒழுங்குமுறை துறை அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். NCB எனும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, DRI எனும் வருவாய் புலனாய்வு பிரிவு, சுங்கத்துறை, கடலோர பாதுகாப்பு படை, கடற்படையினருடன் இணைந்து போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள் தற்பொழுது போதைப்பொருள் விற்பனைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. போதைப்பொருள் கடத்தல் கும்பல் இரவு நேர தங்கும் இடங்கள், விடுதிகள், கல்லூரிகளை குறிவைத்து போதைப்பொருட்களை விற்பனை செய்து வருகின்றன. இவற்றை பொதுமக்களின் பங்களிப்புடன் முறியடித்து வருகிறோம் என அதில் கூறப்பட்டுள்ளது.
ஒப்பந்தப்படி ஊதியம் வழங்காவிட்டால் அக்டோபரில் வேலை நிறுத்தம், 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கம் அறிவிப்பு. தமிழகத்தில் 1300 மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸுகள் உள்ளன. அவற்றில் 7000 மேற்பட்டோர் பணிபுரிகின்றனர். இச்சேவையை EMRI GHS நிர்வாகம் பராமரித்து வருகிறது. போதுமான அடிப்படை வசதிகள், சம்பள உயர்வு வழங்காதது என இந்நிர்வாகம் மீது தொழிலாளர்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர். மதுரையில் நேற்று 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்க மாநில காரிய கமிட்டி கூட்டம் நடந்தது. தலைவர் சிவக்குமார் தலைமை வகித்தார். பொதுச் செயலர் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார். நிர்வாகிகள் பேசியதாவது, தொழிலாளர்களுக்கு 16% குறைவாக ஊதிய உயர்வு வழங்கக்கூடாது என தமிழக அரசுடன் இஎம்ஆர்ஐ நிர்வாகம் ஒப்பந்தம் செய்தது. அதை பின்பற்றாமல் தன்னிச்சையாக முடிவு செய்து குறைவாக ஊதியம் வழங்கி தொழிலாளர் விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது சட்டவிரோதம். 2025-26 ஊதிய உயர்வை விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப 30% உயர்த்தி வழங்க வேண்டும். இதுகுறித்து அரசிடம் நடத்தும் பேச்சில் உடன்பாடு ஏற்படாத பட்சத்தில் அக்டோபரில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று அவர்கள் கூறினர்.
விவசாயத்தின் மூலம் 2 கோடி ரூபாய் வருமானமா? அமைச்சரிடம் சுப்ரீம் கோர்ட் கேள்வி. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து திமுகவைச் சேர்ந்த அமைச்சர் பன்னீர்செல்வத்தை விடுவித்த கீழமை நீதிமன்ற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது. இதற்கெதிராக பன்னீர்செல்வம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், பன்னீர்செல்வம் அடிப்படையில் ஒரு விவசாயி, எனவே அவர் விவசாயத்தின் வாயிலாக ஈட்டக்கூடிய வருமானத்தையும் அவரது சொத்து மதிப்பில் காட்ட உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது என்ற வாதங்களை முன்வைத்தார். வழக்கு தொடர்பான ஆவணங்களை படித்து பார்த்த நீதிபதிகள், அமைச்சரின் மனைவி 2 கோடி ரூபாயை விவசாயத்திலிருந்து வருமானமாக ஈட்டியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் 2 கோடி ரூபாயை விவசாயம் மூலமாக ஒருவர் எப்படி வருமானமாக ஈட்ட முடியும் என கேள்வி எழுப்பினர். அதற்கு அமைச்சரின் மனைவி வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களிலும் ஈடுபடுகிறார், மேலும் வாகன விற்பனையிலும் ஈடுபடுகிறார். இதற்காக முறையாக வருமான வரியையும் செலுத்துகிறார். ஆனால் அவருடைய வருமானத்தையும் அமைச்சரின் வருமானத்துடன் இணைப்பதுதான் இங்கு பிரச்சனையே என பதிலளிக்கப்பட்டது. அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள், இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தை மனுதாரர் நாடலாம் என அறிவுறுத்தல் வழங்கி மனுவை திரும்ப பெறுமாறு கேட்டுக்கொண்டனர். இதையடுத்து பன்னீர்செல்வம் தரப்பில்